பத்திரிகான் வானொலி நேயர் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். பாலியம் கழுத்துப்பட்டை என்று அழைக்கப்படுகின்ற இந்த சின்னமானது ஒரு ஒற்றுமையின் சின்னமாக இருக்கின்றது. கத்தோலிக்க திருச்சபையானது எல்லா நாட்டு மக்களுக்கும் பொதுவான ஒற்றுமை ஏற்படுத்துகின்ற ஒரு திருச்சபையாக அமைந்திருக்கின்றது. ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே அன்பு என்ற முறையிலே பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் இந்த வருடம் 34 பேராயர்களை அழைத்து அவர்களுக்கு இந்த கழுத்துப்பட்டை பாலியம் என்ற சிறப்பு அடையாளத்தை கொடுத்து அதன் மூலமாக அவருக்கும் தல திருச்சபைக்கும் உள்ள ஒற்றுமையையும், அவர்கள் இந்த கழுத்துப்பட்டையின் மூலமாக எவ்வாறு தங்களுடைய பணியை சிறப்பாக ஒற்றுமைக்காக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு, ஒரு திருநிகழ்வு. பாப்பரசரின் கீழ் பணி செய்தல் என்னவென்றால், உயர் மறைமாவற்ற பேராயர் என்ற முறையிலே மீட்பு பணியின் அடையாளமாக இந்த கழுத்துப்பட்டை அமையவும், ஒற்றுமையின் சின்னமாக இருக்கவும், அதை அணியும் உயர் மறைமாவட்ட பேராயர்கள் நல்ல மெய்ப்பனாம் கிறிஸ்துவை பின்பற்றி தங்கள் மெய்ப்பு பணியில் சிறப்பாக நற்செய்தியின் மதிப்பீடுகளை தங்களுடைய தோளில் சுமந்து அதனை போதனைகளாக தங்களுடன் ஒத்துழைக்கின்ற அனைத்து ஆயர்களுக்கும், அவர்கள் வழியாக அவர்களது மக்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எடுத்து சொல்வதற்காக அமைகின்ற ஒரு சின்னமாக இருக்கின்றது.
பேராயர் அவர்களே, தாங்கள் வந்து திருப்பிட தூதராக ஆப்பிரிக்காவில் 4 நாடுகளுக்கு இருந்திருக்கின்றீர்கள். அதற்கு முன்னதாக குறைந்தது ஒரு 18 நாடுகளில் இந்த திருப்பிட தூதரகங்களில் பணியாற்றி இருக்கின்றீர்கள். திருப்பிட தூதர்னாவே ஒரு பேராயர் அப்படிங்கிறது. அப்போ இப்போதான் நீங்க வந்து அந்த பாலியத்தை வாங்கியிருக்கிறீங்க, அதற்குரிய காரணம் என்ன?
காரணம் என்னவென்றால், திருத்தந்தையின் திருத்தூதர் ஆக இருக்கும் பொழுது பேராயர் என்ற பட்டம் கொடுத்தாலும் அந்த பட்டமானது தனிப்பட்ட பட்டமாக அமைகின்றது. உயர் மறைமாவட்ட பேராயருக்கு கொடுக்கப்படும் அந்த பட்டமானது அவருக்கு கொடுக்கப்படுவதில்லை. காரணம், அவர் திருத்தந்தையின் தூதுவராக பணியாற்றுவதால் நேராக அவருடைய ஆளுமைக்கு கீழ் இருப்பதால் அவருக்கு இந்த கழுத்துப்பட்டை பாலியம் என்ற ஒரு ஒற்றுமையின் சின்னம் தேவைப்படுவதில்லை. லத்தீன் மொழியிலே கூறுவார்கள், நுங்குஸ் மானுஸ், திருத்தந்தையின் நீட்டப்பட்ட கையாக பணியாற்றுகின்ற நுன்சியோ. திருத்தந்தையின் தூதுவர்கள் திருப்பிடத்திலே அமர்ந்து அவர்கள் திருத்தந்தையின் பணியை நிறைவேற்றுவதால் அவர்களுக்கு இந்த பாலியம் என்ற கழுத்துப்பட்டை கொடுக்கப்படுவதில்லை. மாறாக, இப்பொழுது நான் சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்திற்கு பேராய் இருக்கின்ற நிலையினாலே அங்கு இருக்கின்ற என்னோடு சேர்ந்து ஒன்றாக பணிபுரிகின்ற ஏனைய 4 ஆயர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒற்றுமையின் சின்னமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இந்த கழுத்துப்பட்டை பாலியமானது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
இந்த பாலியத்தை எப்பொழுதெல்லாம் அணிவீர்கள்?
இந்த பாலியம் பொதுவாக எப்பொழுது நான் உயர் மறைமாவட்ட பேராயர் என்ற நிலையிலே திருத்தந்தையுடன் ஒன்றாக இணைந்து பேராலயத்திலும் சரி ஏனைய ஆலயங்களிலும் சிறப்பு திருவழிபாட்டை நடத்துகின்றோமோ அந்த சமயத்திலே அணிந்து கொள்வோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த உயர் மறைமாவட்டத்தை விட்டுவிட்டு அந்த உயர் மறைமாவட்டத்திற்கு கீழாக அமைந்திருக்கின்ற ஏனைய மறைமாவட்டத்திற்கு செல்லும் போதும் கூட அங்கு ஏதாவது ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகள் இருந்தால் அங்கும் பேராயர் அவர்கள் இந்த பாலியம் என்ற கழுத்துப்பட்டையை அணிந்து அந்த பட்டையானது எவ்வாறு திருத்தந்தைக்கும் தல திருச்சபைக்கும் ஒற்றுமையின் சின்னமாக, மீட்பின் பணியின் அடையாளமாக, எல்லாவற்றிற்கு மேலாக அன்பின் அடையாளமாகவும் உறுதியளிக்கும் ஊற்றாகவும் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு பல இடங்களிலே பல நிகழ்ச்சிகளே அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
பேராயர் அவர்களே, ஜூலை 4 இவ்வியாழன் முதல் ஜூலை 7 ஞாயிறு வரை குருத்துவ மாணவர் நவத்துறவியர் என உலகின் ஏறத்தாழ 5000 மேற்பட்டவர்கள் வத்திக்கானில் இடம்பெறும் கூட்டங்களில் கலந்து கொள்கின்றனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 7 ஞாயிற்றுக்கிழமை இவர்களுக்கு சிறப்பான திருப்பலியை நிகழ்த்துகின்றார். விசுவாச ஆண்டை முன்னிட்டு இந்நிகழ்வு இடம்பெறுகின்றது. இக்காலத்தில் துறவியர் குருத்துவ மாணவர்களிடமிருந்து தாங்கள் எதிர்பார்ப்பது என்ன?
குருத்துவ மாணவர்கள் நவத்துறவியர் இவர்கள் வருங்காலத்தில் திருச்சபையின் கிறிஸ்துவின் நற்செய்தியை போதிப்பதற்காக தங்களையே பல வகைகளிலே தயார் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தனிப்பட்ட தேவ அழைத்தலை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் என்னை பொறுத்தவரையிலே, என்னுடைய அனுபவத்திலே, நான் எப்பொழுதும் இவர்களை காணும் பொழுது கூறுவது என்னவென்றால், அவர்கள் அனைவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைத்தலின் மேன்மையை, மதிப்பீட்டை உணர வேண்டும். எப்பொழுது நாம் இறைவன் கொடுத்த அந்த அழைப்பின் மதிப்பீட்டை, உண்மையை உணர்கின்றோமோ, அப்பொழுதுதான் அதில் நிலைத்திருந்து, அதில் வளர்ந்து, அதன் மூலமாக நம்முடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு பிறருக்கு நற்செய்தியின் பணியை அறிவிக்க முடியும், செய்ய முடியும். எனவே அவர்களுக்கு அடிப்படையாக நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் மேன்மையையும் மதிப்பீட்டையும் உணர்ந்து அதில் வளர வேண்டும், அதில் தங்களையே தயார் செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்கள் அதன் மூலமாக கிறிஸ்துவின் சாட்சிகளாக பிறருக்கு இருக்க முடியும் என்பதை நான் எப்பொழுதும் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன். எனவே இச்சமயத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடன் இணைந்து இவர்கள் அனைவரும் விசுவாசத்தில் வளரவும், அவர்கள் பெற்றிருக்கின்ற தேவ ஆலயத்தின் மேன்மையையும் மதிப்பீட்டையும் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு தயார் செய்வதற்காக எங்கிருந்தாலும் எந்த இடத்திலே இருந்தாலும் திருத்தந்தையுடன் இணைந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது.
பேரையர் அவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நேரடியாக சந்தித்தீர்கள், அவரிடமிருந்து பாலியம் பெற்றீர்கள், அவரோடு சேர்ந்து மதிய உணவு அருந்தினீர்கள். இந்த அனுபவத்தை எம் வத்திக்கான் வானொலி நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
எதிர்பாராத ஒரு அனுபவம், அருமையான அனுபவம், இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருளின் அனுபவம் என்று சொல்லலாம். காலையிலே ஏறக்குறைய 9:30 பேராயர்கள் அனைவரும் திருவுடை அணிந்து திருப்பலிப்பதற்காக தயார் செய்து கொண்டிருந்த சமயத்திலே அங்கு திடீர் என்று வந்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஒவ்வொருவரையும் தனியாக அழைத்து பேசினார். என்னை பார்த்தவுடன் என்னிடம் கேட்டார், நீங்கள் கோவாவில் இருந்து வருகின்றீர்களா என்று. நான் அவரிடம் கூறினேன், நான் மெட்ராஸ் மயிலாப்பூர் என்ற உயர்மறை மாவட்டத்திலிருந்து வருகின்றேன் என்று. அதற்கு அவர்கள் உடனே கூறினார்கள், ஓ புனித தோமையா இடத்திலிருந்து வருகின்றீர்களா, உங்களுக்காகவும் உங்களுடைய மக்களுக்காகவும் என்னுடைய ஜெபமும் ஆசீரும் என்றும் உண்டு என்று கூறினார்கள். அதையோடு நின்று கொள்ளாமல் என்னை பார்த்து மேலும் கூறினார், எனக்காக நீங்களும் உங்கள் மக்களும் உங்கள் குருக்களும் துறவர சபையை சார்ந்த இருபாலரும் என்றும் ஜபிக்க வேண்டும், என்னுடைய பணியை நன்கு செய்ய இறைவனுக்கு ஏற்ற பணியாக. அந்த சமயத்தில் நான் உணர்ந்த ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருக்கின்ற திருத்தூந்தரின் வழியாக அந்த அன்பானது அவருடைய வார்த்தையாலும் அவருடைய எளிமையாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக மென்மையாக பேசுகின்ற சிரிப்பின் மூலமாகவும் எனக்கு கிடைத்தது. அது ஒரு பெரும் பாக்கியம். இரண்டாவதாக திருப்பலியிலே பாலியம் பெற்ற பொழுது திரும்பவும் அந்த சமயத்திலே திருத்தந்தையை பார்த்து கூறினேன், எனக்காகவும் என்னுடைய உயர்மறை மாவட்டத்திற்காகவும் அங்குள்ள குருக்களுக்காகவும் துறவர இருபாலர் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டினேன், அவர் கட்டாயமாக ஜெபிக்கின்றேன் என்று கூறியவர், தைரியமாக உங்களுடைய பணியை செய்யுங்கள், இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று கூறினார். மூன்றாவதாக மதிய வேளையிலே காசா சாந்தா மார்த்தாவிலே நாங்கள் அனைவரும் உணவு அருந்த செல்லக்கூடிய நிலையிலே அங்கும் திருத்தந்தையை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது, எதிர்பாராத ஒரு வாய்ப்பு. உணவு உண்டவின் நாங்கள் மூவரும் இந்திய நாட்டின் திருத்தந்தையின் பிரதிநிதியாக இருக்கின்ற பேராயர் சால்வத்தோரே பெனாக்கி அவர்களுடன் பாப்பரசரை கண்டு அவரிடமிருந்து ஆசீர் பெற்றோம். அவர் எங்களை பார்த்து கூறினார், தைரியமாக உங்களுடைய பணியை நிறைவேற்றுங்கள், ஏனெனில் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்னுடைய பிரதிநிதியின் மூலமாக என்று கூறி மீண்டும் எங்களுக்கு தன்னுடைய ஆசிரை கொடுத்து எங்களிடமிருந்து விடை பெற்றார். இந்த மூன்று தருணங்களும் அருமையான தருணங்கள். எவ்வாறு திருத்தந்தை எங்களுடன் பேராயர் என்ற முறையிலும் சரி, அவருடன் ஒத்துழைக்கின்ற ஆயர் என்ற முறையிலும் ஒன்றாக இருந்து எங்களுடைய பணியானது சிறப்புற நடப்பதற்காக என்றும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார், என்றும் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றார், என்றும் எங்களுக்கு வழிகாட்டிவாயாக இருக்கின்றார் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டேன். எல்லாவற்றிற்கும் அவர் காட்டுகின்ற பதிலும் அவர் சிரிப்பும் அன்பின் சிரிப்பாக, தந்தையின் கருணை கரிசனை நிறைந்த வார்த்தைகளாக அமைந்திருந்தது. இத்தகைய அருமையான வாய்ப்பு இறைவன் கொடுத்த வாய்ப்பாக நான் கருதுகின்றேன்.
பேராயர் அவர்களே, வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கென நேரம் ஒதுக்கி தாங்கள் பகிர்ந்து கொண்ட அத்தனை முத்தான அருள் நிறைந்த கருத்துக்களுக்காக நேயர்கள் சார்பில் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். தங்களது இந்த திருப்பணிக்காக ஜெபிக்கின்றோம். தங்களது ஆசீரை வேண்டுகின்றோம். வணக்கம்.
உங்களுக்கும் என்னுடைய மிக்க நன்றி. எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அதே போன்று ஆயர் என்ற முறையிலே உங்களுக்காகவும் உங்களுடைய பணி சிறப்புற செய்வதற்காகவும் என்னுடைய ஜெபங்களும் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய அன்பும் என்றும் இருக்கும். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும்.
நன்றி. வணக்கம்.
வணக்கம்.